இப்ப கடைசியா நாம பார்த்தது நமக்குள் வாசம் செய்யும் குடியிருக்கும் பாவம். அது என்ன அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவது? காரணம், பாவம் நம்ம தொடர்ந்து இருக்கிறதுங்கிறது என்பதற்காகத்தான். அதுதான் உண்மை. ரோமர் 7வது அதிகாரம் பவுல் வந்து 14வது வசனத்திலிருந்து தான் விசுவாசத்தை அடைந்த பிறகு தன்னில் இருக்கிற அனுபவத்தை சொல்லுகிறார். ஆகவே இது நார்மல், எல்லா விசுவாசிக்கும் சாதாரணமாகவே அவங்க அனுபவிக்கிறது தான். இது ஒன்றும் அசாதாரணமானது அல்ல, சாதாரணமாகவே அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற ஒரு காரியம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இனி அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? தொடர்கின்ற பரிசுத்தத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடர்கின்ற பரிசுத்தத்தில் முதலாவது நாம் பார்த்தது அதை நிகழ்த்துகிறவர் ஆவியானவர். அது ஆங்கிலத்தில் த காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இல்லாமல் அது நிகழ முடியாது. சுவாசம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்த அதே ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை தொடர்கின்ற பரிசுத்தத்தையும் நம்ம நிகழ்த்துகிறார். நீ அடுத்ததாக பார்த்தோம், நம்ம பாவம் தொடர்ந்து இருக்கிறது, சுவாசிகளிலும் பாவம் தொடர்ந்து இருக்கிறது. இந்த உண்மைகள் எல்லாம் அவசியம் தொடர்கின்ற பரிசுத்தத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு. சரிங்களா? இப்ப மூன்றாவது நம்ம அதில் பார்க்க வேண்டியது, இந்த தொடர்கின்ற பரிசுத்தம் நம்முடைய வேலையாக இருக்கிறது. தொடர்கின்ற பரிசுத்தம் நம்முடைய வேலையாக இருக்கு. இப்ப என்ன பாஸ்டர், நீங்க இப்பதான் சொன்னீங்க ஆவியானவர் நிகழ்த்துகிறாருங்கிறீங்க, இப்ப போயிட்டு நம்ம வேலையா இருக்குன்னு சொல்றீங்க. திரும்ப பிலிப்பியரை பார்ப்போம். பிலிப்பியர் என்ன சொல்லுகிறார்? 12வது வசனம், எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படுகிறது போல நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் மட்டுமல்லாமல் நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பாடுபடுங்கள். இதுதான் ரட்சிப்பு நிறைவேறியாருச்சு, திரும்ப என்ன ரட்சிப்பு நிறைவேறுறது அப்படின்னு கேள்வி வரலாம். ரட்சிப்பு அடைந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ரட்சிப்பு தொடர்ந்து அதனுடைய முடிவை சந்திக்கும்படியாக அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் தொடர்ந்து செய்வாயாக. பார்த்தீங்களா? அப்ப நம்ம வேலை தானே அது, அப்படிதான் லாங்குவேஜ் இருக்குது. You work hard, work out your salvation with fear and trembling. அதான் இங்கிலீஷ்ல work out-னு சொல்லி இருக்கு. அதாவது நீ பிரயாசப்படுங்க. இப்போ எங்கள் ஊரில் சொன்ன ஒரு உதாரணம் கொடுத்தேன், ஒர்க் அவுட்னு சொன்னால் என்னது, உடனே ஞாபகம் வரும், ஜிம்முக்கு போகிறது. இப்போ சமீபத்தில் கூட சொன்னேன், ஜிம்முக்கு போனால் எதுக்கு போகிறோம், அப்படியே உட்காந்து எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறதுக்கா? சில பேர் இருப்பாங்க அப்படி. ஆனால் அங்கே போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்போ அந்த வார்த்தையில் என்ன அர்த்தம், ஜிம்முக்கு போனால் தெரியுமே, எல்லாம் தூக்குவான், ரொம்ப கஷ்டப்பட்டு பாரம் தூக்குவான், ஓடுறவன் ஓடுவான், எக்ஸசைஸ் செய்கிறவன் செய்வான். சில நேரம் அவங்க சத்தமும் வரும், கிரண்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஐடியா. அப்போ நம்ம ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, அதாவது இட்டர்னல் நித்திய ரட்சிப்பு நம்ம அடையும் வரையும் என்ன செய்யணும், பயத்தோடும் நடுக்கத்தோடும் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் நம்ம பிரயாசைப்படணும். அது சமஸ்கிருத வார்த்தை, உழைக்கணும்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம உழைக்கணும்னாலே, உழைப்புனாலே நம்ம கடுமையான உழைப்பு இருக்குது, கடுமையான உழைப்பு இருக்கு. அப்போ அவன் சொல்கிறாரு, ஏன் அப்படி நீ உழைக்கணும், தேவனே பார்த்தீங்களா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ இங்கே வந்து ரெண்டு பேருக்கு இதுல வேலை இருக்குது, இந்த நம்ம தொடர்கின்ற பரிசுத்தத்தில். ஒன்று, நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்ம வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் மூலமாக அந்த கிருபியின் காரியத்தை நம்மை நிகழ்த்துகிறார். அவர் அப்படி நிகழ்த்துகிற நேரத்தில் நாமும் இதுல பொறுப்பு இருக்குது. அப்ப நம்ம பொறுப்பு இல்லாம, அதனால தான் சொன்னேன், இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கிறது. ஏன்னா பாவம் செஞ்சுருக்கிறேன்னா, இங்கே பா, நீ பாவம் செஞ்சுட்டேன்னா கேம்பஸ் ஸ்கூல் சைடில் சொல்லி கொடுப்பாங்க, நீ வந்து உன்னை டெடிக்கேட் பண்ணு. இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு கேம்ப் வைக்கிறோம், மாதம்பையில் ஒரு கேம்ப் வைக்கிறோம். அப்போ அந்த கேம்பில் வைக்கிற நேரம் நீ வந்து கலந்துக்க, நீ கலந்துக்கிட்டு அப்படியே நீ உன்னை டெடிக்கேட் பண்ணியாச்சு, இந்த பாவம் போயிடும். இது எந்த வேத புஸ்தகத்தில் அது இருக்குது? இப்போ இங்கே அப்போ இங்கே பவுல் என்ன சொல்லியிருக்கணும், நீலாம் பிரயாசப்பட்டு பயத்தோடு நடுக்கத்தோடும் உழைக்க தேவையில்லையே, பேசாமல் டெடிக்கேட் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. நான் டெடிக்கேஷன் தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைங்களை சில சேர்ச்சில் டெடிக்கேட் பண்ணுவாங்களே, அது தப்பு ஆனாலும் பண்ணுவாங்க, தப்புன்னே தெரியாமல் பண்ணுவாங்களா இல்லையா, என்ன பண்ணுறது அப்படியே தூக்கி என்ன பண்ணுறது ஒப்படைக்கிறது ஆண்டவர்கிட்ட, அப்படி ஒரு நினைப்பு. என்ன ஆண்டவர் தான் வாங்கிக்கிறது இல்லையா, நம்ம கையில் தான் இருக்குது குழந்தை, திரும்ப வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறோம். அப்போ அதுக்கு பேர் டெடிக்கேஷன். இப்போ அந்த மாதிரி ஒப்படைக்கிற, அப்போ அப்படியே உன்னை ஆண்டவர்கிட்ட நீ சரணாகதி அடைந்து விடு, போயிருமா பாவம் அப்படி நினச்சிட்டு தான் இருக்க வேண்டியது. போக இந்த வாட்ச்மேன் நீன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, கேள்விப்பட்ட அதெல்லாம் வாசிக்காதீங்க, கேள்விப்படுறதோடு இருந்துக்கிட்டால் நல்லது, அதெல்லாம் தப்பான போதனை. இது அந்த வாட்ச்மேன் நீ ஆண்ட்ரூ மரே எஃபி மேயர் இவங்கெல்லாம் அந்த பக்ஸிங் இந்தியாவை, அப்போ இதெல்லாம் இந்த இதெல்லாம் இப்படி தான் பாவத்துக்கு போக்குறதுக்கு என்ன வழி, சரணாகதி அட ஒப்பட, இல்லாட்டி ரொம்ப ஜபம் பண்ணு, நீ ரொம்ப ஜபம் பண்ணுற அதனால தான் போகாம பண்ணு. அப்புறம் அழுது கதறி குதிச்சு ஜபம் பண்ணால் பாவம் போயிருமா, போகவே போகும். அது என்ன அர்த்தம், என்ன பிரச்சனைன்னா உனக்கு பாவத்தை பற்றியே தெரியலையே. வீட்டில் நாய் வளர்க்குறவங்க கூட நல்லா நியாயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்களா இல்லையா, ஆமாம். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பாவத்தையே தெரியாமல் நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி போகக்கூடியது அந்த பாவம் போகாது. அவங்க தெரியல என்ன செய்யறது, உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கிறது, அதாவது நீ பாவத்துக்கு நம்ம மரித்திருக்கிறோம், அது நம்மை ஆள முடியாது, அதை அகற்ற வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது, அதான் ஒரே வழி. ஏன் அதான் ஒரே வழி, அது எப்படி பாவம் சம்பவிக்குது நம்மள, எப்படி சம்பவிக்கும், தாவீது பாவம் பண்ணான், எப்படி அவன் யார் பண்ண, அந்த பாவத்துக்கு யார் காரணம், பெத்சேபா, அவளாம் ஓடி 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 சுத்திட்டு இருந்தா யார் பண்ணது இந்த பாவத்தை சொல்லுங்க, தாவீது பண்ண, தாவீது பண்ணின பாவத்தை போக்குறத யார் செய்யணும், தாவீது. இல்லாட்டிதான் நாத்தான் அங்க வந்து என்ன சொல்லி இருப்பான், நாத்தான் தே பாவீது நீ ஏன் ஜெபம் பண்ணாமல் விட்டாய், உன் பாவம் சொல்லலையே, அதான் ஒண்ணும் சொல்லியே, நீ குத்தவாளி, நீ தான் குற்றவாளி தான் சொன்ன. அப்போ அந்த பாவத்தை போக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட தான் இருக்கு, அவனுடைய பொறுப்பு. யோசேப்பு ஏரோதினுடைய மனைவி வந்து தவறாக பேச ஆரம்பித்தான், இப்போ யோசேப்பு செய்தது தான் தாவீது செஞ்சிருக்கான். ஏன்னா பிசாசு வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுப்பான், நமக்குள்ள இருக்கிற பாவத்தை தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டு அதை உசுப்பி விடுவதற்காக பிசாசு வருவான், அவனுக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கு பாவமே, நமக்குள்ள இல்லாட்டி தான் டெம்டேஷனுக்கு வசதியே இல்லையே, பாவம் இருப்பதுனால தான் டெம்டேஷன் வருது. அப்போ அவன் பிசாசு வந்து ஐடியாஸ் கொடுப்பான், ஏவாளுக்கு கொடுத்த மாதிரி, அதெல்லாம் பரவாயில்ல இன்னொருத்தரம் பாரு, அவன் பேச்சு ஒன்றும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பேசு. அப்போ அந்த பிசாசு பேச்ச கேட்டா என்ன ஆகும், அப்போ தாவீது யோசேப்புக்கு தெரிஞ்சு, யோசேப்புக்கு தெரிஞ்சு ஓ இந்த இது இது தப்பாக போகுது, அப்போ உடனே என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சதா தெரியாது, எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னடா பொம்பளைக்கு பயந்து ஓடுறானேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இப்போ செய்ய வேண்டியது வேற எதுவுமே இல்லை ஓடுறது தான். அப்போ மேலங்கி கீழே விழுத்ததும் பார்க்க தெரியாமல் ஓடுனானா இல்லையா, ஏ அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்து. அப்போ யாருடைய பொறுப்பு, இல்லை அங்கேயே உட்காந்துருந்த 10 நிமிஷம் ஐயோ இதெல்லாம் தப்பு நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு அவளுக்கு பாஸ்டரல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்க முடியும், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அங்க செய்ய வேண்டியது நீ பாவம் பண்ணாம இருக்கணும்னா நீ செய்ய வேண்டியது ஓட வேண்டியதுதான். அப்ப பொறுப்பு யாருடைய கையில் இருந்து, யோசேப்புவனுடைய கையில் இருந்து பார்த்தீங்களா. அப்ப நம்ம கையில தான் பொறுப்பு. இப்போ இந்த மாதிரி சரணாகதி அட ஒப்பட ஜபம் பண்ணு அமைதியாயிரு தலகீழாயிருன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, இதே நிறைய நீ தியானம் செய்யணும்னு கேட்கணும். வருஷா வருஷம் தவறாமல் மூணு தடவை கேம்புக்கு வந்துடும், போகவே போகாது. ஏன்னா உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, உனக்கு நீ என்ன செய்யணும்னே தெரியாது. ரெண்டும் ஆபத்து. உனக்குள்ளே என்ன நடந்திருக்கிறதுன்னு தெரியாது, உன்னுடைய பொறுப்புகளும் தெரியாமல் இருக்கு, வாழ முடியாது. ஆர்மியில் ஜாயின் பண்ணா எப்படியெல்லாம் வந்து கண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாதவனை ஆர்மியில் எடுப்பாங்களா? எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் லேசாக நினைக்காதீங்க, சுடுறதெல்லாம் லேசு. அது ரொம்ப பழக வேண்டியது. போன அக்டோபரில் அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது ஃபர்ஸ்ட் டைம் முத தடவையாக கன் கிளப்புக்கு போயிட்டு ஷூட் பண்ண பழகினேன். அந்த ஊரில் அது ரொம்ப சகஜம். ஏன்னா செகண்ட் அமெண்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்குறாங்க கான்ஸ்டிடியூஷனில், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் கன் வச்சுருக்கலாம், லைசன்ஸோட ப்ரொடெக்டிவ் கன் வச்சுருக்கலாம். ஸோ அதனால் சரி இது ஒன்று நம்ம செஞ்சு பார்க்கலையே, போய் பழகி போன்னு வாங்கினா. அப்போ எனக்கு பார்த்து ஒரு போலீஸ் கிறிஸ்தவன் தான், சபையில் இருந்த ஒரு போலீஸ் வந்து அவன் இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் அது சொன்னால் பாஸ்டர் நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்கன்னு போயிட்டு ஹாஃப் அ டே இருந்து பழகினேன். நான் இன்னும் ரொம்ப லேசாக தான் இருக்குன்னு பார்த்தேன். அது சின்ன கன் தான், அந்த பிஸ்டலை எடுத்தால் கூட அது ஹெவியாக இருக்குது. ஐயோ, நாட் ஈஸி. அப்போ இதை வந்து இலக்கு பிடிச்சி அதை அது அது வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு. இப்படியெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் காட்ட முடியாது, அது கீழே தான் வைக்கணும், இப்படி தான் முடிக்கணும். ஏன்னா டவர் சுட்டு விட்டா அப்போ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சுட பழகினா போவேன், ஷோல்டர் போயிடும் போல இருக்குது. ஒரு நீளமான கன் ரைஃபிள் அது இது எல்லாமே சுட்டேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே நல்லது, உதவும். ஒரு நாளைக்கு பாஸ்டர் வேலையில் கூட உதவும், சர்ச் மீட்டிங்லாம் நடக்கிற நேரம் ஒன்றுமே செய்ய தேவை, ரொம்ப எடுத்து அப்படி வச்சிருந்தா என்னன்னா, ஐயோ இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, எல்லாரும் பேனை வச்சிரு, அப்புறம் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருப்பாங்களா இல்லையா? ஸோ அது பாருங்க. அப்போ அதுக்கே அவ்வளவு ரொம்ப நாள் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. பரவாயில்ல, அவன் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் நான் ஷூட் பண்ணது. இந்த 9-10 ஷூட் பண்ணேன் சொன்னால் முதல் முதல் பிடிக்கிறவங்கலாம் எங்கெங்கிலையோ சுட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் பரவாயில்லையே இப்படி சுடுறீங்க, அதனால உங்களுக்கு ஐ கா இது கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு. ஸோ அதனால அது அதுக்கு கூட உழைப்பு, அதில் ஈடுபாடு இருக்கணும், உழைப்பு இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வந்து நீங்கள் தான் ரட்சிப்பையும் கொடுத்தீங்க, நீங்களே எனக்குள்ளே வாழ்ந்துட்டும் போயிருங்களேன்னா முடியுமா? இது முடிய சரியாவா இருக்கு? இல்லை பாருங்க, ரொம்ப. அப்போ நம்ம எதுக்கு இருக்கிறோம் மனுஷனா? பேசாமல் சாவி கொடுக்குற பொம்மை மாதிரி இருந்துட்டு போயிடலாமே. அப்படி இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையை சிந்தித்து ஆராய்ந்து ரொம்ப ஆர்வத்தோடையும் துடிப்போடையும் உணர்ச்சி பூர்வமாகவும் ஆராய்ந்து வாழணும். அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னை ஆராதனை பண்ணுகிற பொழுது ஜட மாதிரி இருந்து பண்ணாதப்பா, நீ முழு உணர்வோடும் துடிப்போடும் ஆனந்தத்தோடும் எவ்வளவு பெரியவன் என்று அப்படியெல்லாம் பார்த்து பண்ணணும்னு ஹோல் ஹார்ட் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி பார்க்குற நேரம் நமக்கு வேலை இருக்குது. ஆனால் இதை நம்ம மட்டும் செய்கிறது இல்லை, நம்ம மட்டும் செய்கிறதா இருந்தால் தான் மனுஷ கிரியை ஆயிருமே, சரிங்களா? ஆகவே அவர் செய்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், நம்மளுடைய ஈடுபாடு இல்லாமல் எந்த விதமான விசுவாச காரியத்தையும் ஆவியானவர் நம்ம செய்வதில்லை, பரிசுத்தத்துக்குரிய காரியம். அதே நேரத்தில் ஆவியானவருடைய செயல்பாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் நாம் செய்வதில்லை, பார்த்தீங்களா? ரெண்டும் உண்மை. இப்போ இதில் யார் செய்கிறதுன்னு வரக்கூடாது, ரெண்டு பேரும் இருக்குது ஈடுபாடு. யார் கூட செய்கிறதுன்னு இன்னொன்று சொல்ல போனால், நம்மளை விட அவர் கூட செஞ்சிட போகிறதில்லை, நம்ம நம்ம பாராட்டிக்கிறதின் படி அவரை விட நம்ம கூட செய்திடவும் போகிறதில்லை. ஆனால் பொறுப்பு நம்ம கையில் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இன்னொரு ஒரு சின்ன இறையியல் விளக்கம் ஒன்று கொடுக்க. நீதிமானாக்குதலை பொறுத்த அளவில் நம்ம பங்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்? அவர் நம்மை பார்த்து அது அறிக்கை இடுவது, கோர்ட்டில் நம்ம பார்த்து ஜட்ஜு சொல்கிறாரு நீ ஃப்ரீ, நீ போகலாம்,
அதில் நமக்கு என்ன பங்கு இருக்குது? ஒன்றும் இல்லை. அவர் விட்டால் தான் நம்ம போகலாம். அதுதான் நீதிமானாக்குது, புரியுங்களா? அது ஒரு லீகல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், சட்ட ரீதியான ஒரு அறிக்கை. அதே விதமாகத்தான் மகவேற்பு. ஆண்டவரால் நம்ம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே அது அவருடைய அறிக்கை எடுத்த. ஆனால் பரிசுத்தமாக்குதலை பொறுத்த அளவில் நம்முடைய பங்கு இருக்கிறது, அதாவது நம்முடைய ஈடுபாடு இருக்கிறது, அது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாவத்துக்கு நம்ம மறித்திருக்கிறோம், பாவம் நம்மை ஆள முடியாது, பாவம் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் சொல்ல முடியாது, நான் சும்மா தான் இருந்தேன் சாமி, இதுதான் என்னமோ பண்ணிருச்சு என்ன போச்சு. அது ஒன்றும் அப்படி பண்ணார், ஏன்னா அது வேதம் தப்பு, தப்பா போயிடும். அப்படி யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நீங்க தான் பண்ண பாவம் பண்ணா நம்ம தான் பண்றோம். ஆகவே அந்த பண்ணின பாவத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் யார் கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. ஏன்? பாவம் நம்ம ஆள முடியாதே. ஆகவே நாம் செய்து விடுகிறதை அதை தவிர்த்து செய்யாமல் இருப்பதும், செய்து விட்டால் அதற்கான நிவாரணத்தை பெறக்கூடிய பொறுப்பும் நம்ம கையில் இருக்கிறது. அதுக்கும் உதவுகிறவர் யார்? நமக்குள் இருக்கின்ற ஆவியானவர் தான். புரியுதா உங்களுக்கு? சாங்டிபிகேஷன்ல நம்முடைய பொறுப்பு. இப்ப இந்த சாங்டிபிகேஷன், இந்த ஹோலினஸ் பத்தி தவறான போதனைகள் வாட்ச் பண்ணி, இந்த பெந்தகோஸ்தே இது எல்லாமே சேர்ந்து தவறான போதனைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல நமக்கு பொறுப்பு இல்லை. வேதம் சொல்லுகிற ஒரு முக்கிய போதனையை விளங்கி கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் நமக்கு பொறுப்பு இல்லைங்கிறாங்க. நமக்கு பொறுப்பு இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டியது நம்முடைய கடமை, இஸ் அவர் டியூட்டி. அதை வாழுவதற்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் செய்து தந்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறானே, நியாயப்பிரமாணம் நல்லது, அதைத்தான் நான் விரும்புகிறேன், நான் விரும்பு என் இந்த இருதயம் அதைத்தான் நாடுகிறது, அதைத்தான் செய்யணும். ஆனால் செய்யாமல் இருந்துடுறேன். யார் செய்யாமல் இருந்தது? அவன் தான் செய்யாமல் இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் அதுக்கேற்ற விதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை ஆசைப்படவும், புரிந்து கொள்ளவும், செய்யவும் கூடிய பக்குவமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்தவனுடைய நிலை. ஆகவே நீங்கள் தான் வாழணும். நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்புக்குரிய அத்தனையும் செய்ய வேண்டிய கடமை ஒரு விசுவாசிக்கு இருக்கு. அப்படி செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு முடியாத விதத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கல, சகல விதமானதையும் கொடுத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை நீங்க தெரிஞ்சுங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. வேதம் கிறிஸ்தவ வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிற பொழுது இதை ஒரு போராட்டமாக பார்க்கிறது. இதை ஒரு போராட்டமாக பார்க்கிறது. அதுக்கு காரணம் என்ன? நமக்குள் வாசம் செய்கிற பாவம், அது நம்ம ஆள முடியாது, அதை நம்ம அடக்கி வைக்க முடியும். நாம் எதையும் செய்ய வைக்கக்கூடிய தைரியம் ஒரு வசதி அதுக்கு இல்லை, ஆனால் விழுந்து விடக்கூடிய வசதி நமக்கு இருக்கு. நாம தான் அதன் கையில் விழுந்து விடக்கூடாது. ஆகவே அது இருக்கிறது என்பதை அறிந்து அதனுடைய வழியில் போய்விடாமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் இருக்கு. இன்னொரு வார்த்தை ஆப்ளிகேஷன். இப்போ இந்த பரிசுத்தமாக்குதலை பற்றிய போலித்தனமான போதனைகள் எல்லாம் இதை நிராகரிக்கின்றன. நிறையவே இருக்கு. பொறுப்பு இல்லை, எங்க பொறுப்பு இல்லை, ஆப்ளிகேஷன் இல்லைன்னு சொல்றானோ அவன் எல்லாம் வேதத்தை பின்பற்றவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். முக்கியமா அவனு சொல்லுவாங்க, அதாவது இந்த கூட்டம் எல்லாமே 10 கட்டளைகளை இன்று கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசம் போலி போதனை. பவுல் என்ன சொல்லுகிறார்? அது நியாயமானது, அதை நான் நேசிக்கிறேன், அதை செய்ய விரும்புகிறேன், தேவையில்லைன்னு சொல்லியே பவுல் சொல்லலையே. விசுவாசியான நிலையில் அது தேவையில்லைன்னு சொல்லல, அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கிறது, இருந்தாலும் நான் தவறு செய்து விடுகிறேன். ஆகவே அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. பொறுப்பு இல்லைன்னு சொல்றவன் தப்பு. அவங்க என்ன, கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு வித்தியாசத்தை அவங்க புரிஞ்சுக்கல. 10 கட்டளை எக்காலத்துக்கும் உரியது. அவிசுவாசிக்கும் தேவை, விசுவாசிக்கும் தேவை. அவிசுவாசி தேவனை அறிந்து கொள்ளுவதற்கு அது தேவை,
விசுவாசி தேவனுக்குரிய விதத்தில் வாழ்வதற்கு அது தேவை. ஏன், அதுக்கு பேரே ஒழுக்க நியதி கட்டளைகள். எவனா சொல்ல முடியுமா விசுவாசியான பிறகு நீ ஒழுக்கமா இருக்க தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. விசுவாசி ஒழுக்கமுள்ளவனாக வாழணும். ஒழுக்கத்துக்கு விளக்கம் கொடுப்பதே 10 கட்டளைகள் தான். அப்ப 10 கட்டளைகளை வாழ்க்கையில் நிறைவேற்றாம எப்படி வாழ முடியும்? ஆகவே விசுவாசத்துக்குரிய அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. நல்லா எழுதி வச்சிருங்க. அவற்றை நிறைவேற்றி வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி தான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். நடுக்கத்தோடும் பயத்தோடும் உன்னுடைய ரட்சிப்புக்குரியவைகளை நீ செய்வாயாக. 10 கட்டளை அத்தனையும் இன்றைக்கு தேவை. யார் சொல்ல முடியும் விசுவாசி ஆராதனை செய்ய தேவையில்லைன்னு? 10 கட்டளைகள் முதல் நாளும் அதை தான் சொல்லுது. எந்த விசுவாசியாக சொல்ல முடியுமா நீ அடுத்தவனுடைய மனைவியை நீ இச்சை படலாம்னு? வேதம் படக்கூடாதுன்னு சொல்லுதே 10 கட்டளைகள். அந்த மாதிரியான இச்சைகள் இருக்கக்கூடாது. அடுத்தவன் பொருள் மேல் இச்சை இருக்கக்கூடாது. அடுத்தவனுக்கு பாதுகாப்பாக நீ இருக்கணும். அது ஒழுக்கமானது தானே? அப்ப மனித தொடர்பு பற்றி ஒழுக்கத்தோடு நீ வாழணுங்கிறது தான் 10 கட்டளைகள் சொல்லுவது. ஆக விசுவாசிக்குத்தான் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வசதியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை பின்பற்ற வேண்டிய வசதி ஆற்றல் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாம் அதற்கு கீழ்ப்படியும்படியாக நம்மை மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிவை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்னு வேதத்துல வாசிக்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்தி. அவர் கீழ்ப்படிந்து அவற்றை நிறைவேற்றி இருப்பதனாலே நமக்கு அவற்றுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பிரச்சனை உள்ளவன் தான். கிறிஸ்தவன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. புரியுதுங்களா? நீ அடுத்ததாக இப்ப என்ன பார்த்திருக்கிறோம்? தொடர்கின்ற பரிசுத்தத்திலே அதை நிகழ்த்துகிறவர் கிருபையின் நடவடிக்கையாக நிகழ்த்துகிறவர் ஆவியானவர். இன்னொன்றை பார்த்தோம், அந்த விதமாக தொடர்கின்ற பரிசுத்தத்தை நிகழ்த்துவதற்கு நமக்குள் பாவம் வாசம் செய்கிறது என்பதை நம்ம உணர்ந்திருக்கோம். இப்ப 3வது பார்த்தோம், அந்த பாவத்தை அழித்து வாழ வேண்டிய அந்த கட்டளைகளை நிறைவேற்றிய வேண்டிய பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த தொடர்கின்ற பரிசுத்தத்தை நிகழ்த்த வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. இப்ப 4வது என்ன பார்க்கிறோம்? 4வது என்ன பார்க்கணும்? இந்த முக்கியமானது 4வது, நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை நாம் அடக்கி ஆள வேண்டும். மோட்டிபிகேஷன் ஆஃப் த பாடி, இல்லாட்டி மோடிபிகேஷன் ஆஃப் சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பாவத்தை அழித்து வாழ வேண்டிய, நம்முடைய சரீரத்தில் பாவத்தை நாம் அழித்து வாழ வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் ரொம்ப முக்கியமானது, இதை போதிக்குது. நீங்க திரும்ப போய் ஆழமாக வாசிச்சு பார்க்கலாம். 13வது வசனத்தில் சொல்றார் பவுல் அப்போஸ்தலர், மாம்சத்தின்படி, மாம்சம்னா சரீரம், சரீரம் வழி நடத்துகிறபடி, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்ப நம்ம மாம்சத்தின்படி பிழைக்கிற வாழ்க்கைக்கு நம்ம இல்லை, இப்ப நம்ம ஆவியில் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படி அழிக்கிற பொறுப்பு இல்லாட்டி ரோமர் 8ல பவுல் அப்படி சொல்ல மாட்டார். உங்களுடைய பாவம் உங்களில் வாசம் செய்வதனாலே அந்த பாவம் உங்களுடைய சரீரங்களை பயன்படுத்தும், அது முயற்சி செய்யும். இப்ப இந்த இடத்துல ஒன்னு தெரிஞ்சுங்க, மறுபடியும் போவோம். நம்ம வாசம் செய்யும் பாவம், பாவம் நம்ம வாசம் செய்கிறது. ஆனா அது வாசம் செய்கிற பொழுது அது எந்த விதமான பலத்தை கொண்டிருக்கிறது? ஆரம்பத்திலேயே சொன்னேன், பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம், பாவம் நம்மில் மரிக்கவில்லை. அப்ப நம்மில் மரிக்காமல் தொடர்ந்து இருக்கின்ற அந்த பாவம், ஒரு எத்தனை வருடம் விசுவாசியாக இருந்து விசுவாசத்தில் உயர்ந்தவனாக ஆபிரகாமை போல இருந்த பொழுது இருக்கிறவனையும் கூட அது கெடுத்து விடலாம், அந்த அளவுக்கு வலிமை உள்ளதாக இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார், அந்த கல்லோடு நீ பேசு, அவன் பொறுமை இல்லாம அடிச்சிட்டானா இல்லையா, அது செய்திருக்க கூடாது, அதுக்கு தண்டனை என்ன, நீ கானான் தேசத்துக்குள் கால் வைக்க முடியாது பார்த்தீங்களா. ஆகவே நம்ம ஒரு நாளும் பரலோகத்துக்கு போறதுக்கு அடுத்த செகண்ட்னு வருகிற நேரத்திலையும் கவனத்தோடு இருக்கும், ஏன்னா அந்த நேரத்திலே அவன் நம்மளை குழப்பி விட்டுருவோம். நமக்குள் வாசம் செய்கின்ற பாவம் வல்லமை உள்ளதுன்னு நினைச்சிங்க, அது வல்லமை உள்ளது. நாயை வந்து கழுத்துல போட்டு கட்டி வச்சிருக்கிறோமா இல்லையா, இந்த அவர் வீட்டில் ஒரு பெரிய நாய் இருக்குது, அந்த கூண்டு உள்ளுக்கு போட்டு வச்சிருப்பாங்க, யாரும் வாரதா இருந்தா கூண்டு உள்ளுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கூண்டு உள்ளுக்கு போட்டு வச்சிருக்கிறதுனால அந்த நாய் பலமே இல்லாம, நம்ம கடிக்கக்கூடிய திறனே இல்லாம அடங்கி போயிடுச்சுன்னு அர்த்தமா இல்ல, வெளியே விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப வெளியே இருந்த பொழுது இருக்கிற நாய் கூண்டு உள்ள போற நேரம் ஒரு மாதிரி சாந்தமா போயிருதா இல்ல, வெளியே வருகிற பொழுது அதே நாய் தான், அதே ரூபத்துல தான் இருக்கு, புரியுதுங்களா. இப்ப நாம பாவத்துக்கு மரித்து அது நம்மை ஆள முடியாதபடி செய்து வைத்திருக்கிறோம், ஆனால் அதனுடைய தன்மையில் மாற்றம் இல்லை. அதை நாம் ஆள முடியும், அதை நாம் அடக்கி வாழ முடியும், அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமும் வசதி. அது தன்மையில் அப்படிதான் இருக்கிறது, அதனால அதை நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. என்ன நினைச்சிடக்கூடாது, அவன் பாவம் நம்மள இருக்குது, ஆனா அது ஒன்றும் பெருசு இல்லை, முந்தி மாதிரி இல்லை, அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுக்குதான் வேதத்துல தாவீதை பத்தி சொல்லியிருக்கா இல்லையா, இன்னும் பல உதாரணங்கள் எல்லாம் மோசேயை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு, சொல்லியிருக்கா இல்லையா. ஏன் பேதுருவை பத்தி சொல்லியிருக்குதே, ஏன் யூதர்களுக்கு வந்து அவங்களை அப்செட் ஆகக்கூடாதுன்னு அந்நியர்களோடு சாப்பிடாம இருக்க மாத்தானா இல்லையா. அப்ப பவுல் என்ன சொன்னான், அப்போஸ்தலனா இருந்த பொழுது அவனை கண்டிக்கலையா, அதெல்லாம் எதை காட்டுகிறது, நமக்குள் இருக்கின்ற பாவத்தை நாம் சாதாரணமானதாக எடை போட்டு விடக்கூடாது. எப்ப இந்த பாவத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், அது சாதாரணமாக எடை போடும் பொழுது, கவனக்குறைவாக இருக்கிற பொழுது, அதை அடக்கி ஆளுவதில் நாம் கவனத்தோடு இல்லாமல் இருக்கிற பொழுது. சில நேரம் ஏன் பாஸ்டர்ஸ், சில நேரம் எனக்கு சில நேரம் யோசிக்க, இந்த பாஸ்டர்ஸ் என்ன ரொம்ப வாயெல்லாம் சரியே இல்லையே, அசிங்கமா பேசிடுறானுங்க, இன்னொரு பாஸ்டரை பத்தி ஊழியக்காரனை பத்தி ரொம்ப மோசமா பேசிடுறானுங்க, எழுதுறதுல கூட ஒரு பாஸ்டர் இப்படி எழுதலாமான்னு என்னமே இல்லாம எழுதிடுறாங்க, சரி யோசிக்கிறது ஏன் இப்படி செஞ்சிடறாங்க ஏன் தெரியுமா, சிம்பிள், அவன் விசுவாசி அப்படின்னு இருந்த பொழுதும், அவன் ஊழியக்காரனாக இருந்த பொழுதும், மற்றவங்களுக்கு போதிக்கிற இவன் தன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தி ஆள்வதில் கவனக்குறைவா இருக்கிறான். அப்படி நீ கவனக்குறைவாக இருப்பதனாலே உன்னில் வாசம் செய்கின்ற அந்த பாவம் உன்னுடைய சரீரங்களை எல்லாம் பயன்படுத்தி பாவத்தை செய்யறதுக்கு நீ இடம் கொடுத்துறவன். நம்ம கவனக்குறைவாக இருப்பதனால, யாரும் காந்தி ஒன்று சொல்லுவார், கெட்டதை கண்ணால் பார்க்காதே, கெட்டதை வாயால் பேசாதே, கெட்டதை காதால் கேட்காதே, நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், மனுஷன் வேதத்துல இருந்து ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபால் தான் சொல்றார், நாக்கு எவ்வளவு மோசம் தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இயேசு உன்னுடைய வாய்க்குள் போவது அல்ல உன்னை கெடுப்பது, உனக்குள் இருப்பது உன்னை கெடுக்கிறது. ஒருத்தன் தவறா பேசுறான்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்பதை உணர்ந்து அதை அடக்கி வைக்க அவன் தவறுகிறான். அதான் காரணம். அப்ப நமக்கு தெரியணும், வேதம் தெரிஞ்சிருந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறத விட நம்ம நமக்கு போதிக்கிறது ரொம்ப இருக்கணும். தவறா பேசக்கூடாது. ஓ, இருதயத்தை நீ அடக்கி ஒடுக்கி அதை உன்னுடைய கட்டுக்குள் வேதத்தின்படி சிந்திக்கவும் நடக்கவும் உள்ள விதமாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்புக்குரிய விதமாக வச்சிருக்கணும். அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொறுப்பு. அப்படி இருக்கிற பொழுது விசுவாசி விசுவாசத்தில், அதனால தான் விசுவாசத்தில் நாம் வளர்கிறோம், கிருபையில் நாம் வளர்கிறோம்னு அர்த்தம். அப்படி செய்யாத பொழுது நாம் அதில் வளரவில்லைன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, நாய் இழுக்கிறபடி ஓடிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அது ஓடிட்டு இருக்க கூடாது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நம்முடைய சரீரத்தில் இருக்கின்றதை நம்ம அழிக்கணும். ஆகவே ஆவியின் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கலாத்தியர் 6:16 பவுல் சொல்லுவதை பாருங்க. ஆறாவது அதிகாரம் 16 இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ, பதினாலு கடைசியில பாருங்க, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்கிறேன், உலகத்துக்கு நான் அறையுண்டிருக்கிறேன். உலகத்து இச்சையின்படி, சரீரத்தின் இச்சையின்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லாதபடி ஆவிக்குரியவனாக நான் இருக்கிறேன். ரோமர் 8:18 நான் சொன்னது போல இது பாவத்தை அழிக்கும்படி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பதனாலே நாம் ஆவியினாலே வழி நடத்தப்பட்டு ஆவியினாலே பிழைக்கணும். இந்த ஆவியின் மழியில் நட, ஆவியில் பிழை, அப்படியெல்லாம் பிழைத்துக்கொள் என்றெல்லாம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ பொறுப்போடு ஆவிக்குரிய விளத்தில் வாழணுங்கிறதான். அப்ப பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? அடிச்சு 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 அதை கீழே வைக்கணும், வல்லமை இல்லாததா ஆக்கணும், சாகிற வரை இது நம்ம செய்ய வேண்டிய. ஜான் ஓவன் அந்த பியூரிட்டன் அருமையா சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழில் சொல்ல போனா, பாவத்தை தொடர்ந்து அழியுங்கள், இல்லாவிட்டால் அது உங்களை அழித்து கொண்டிருக்கும். பி கில்லிங் சின், அதர்வைஸ் சின் வில் பி கில்லிங் யூ. நம்ம விசுவாசம் இல்லாம பாவத்தால் ஆக்க முடியாது, நமக்கு உள்ள இருக்கிற வாசம் செய்கிற பாவம். ஆனால் அது என்ன செய்ய முடியும் தெரியுமா? நம்ம அசிங்கப்பட வைத்து விடும். தாவீது அப்படித்தானே செய்யறான். அவனுடைய பாவத்துல இருந்து அவன் திருந்தின பொழுதும் அவன் அசிங்கப்படுத்துது இல்லையா? ராஜ்யத்தை இழந்து குடும்பத்துக்கு முன்னால மோசமா பார்க்க வைத்து குடும்ப வாழ்க்கையை கெடுத்து எதிரிகள் தூற்றும்படியெல்லாம் செய்ய வைக்கலையா? ஏன் ஆண்டவருக்கும் அவமானத்தை வாங்கி கொடுக்கலையா? திருந்தி விடலாம், மனம் திருந்தலாம். அவன் திருந்தனான், ரட்சிப்பு அவன் இழக்கலை, என இழக்க முடியாது. இருந்த பொழுதும் நாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் நம்முடைய பொறுப்புகளை கவனத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் வாழாத விட்டால் அது நம்ம அசிங்கப்படுத்தும். அது ஒரு தேவையா? ஸோ நம்முடைய சரீரத்தின் இச்சைகளை நாம் அடக்கி வாழ வேண்டும். மத்தேயு 5:7 வரை ஆண்டவர் அதனே சொல்றாரு, உன்னுடைய கண் பாவம் செய்யுமானால் அதை பிடுங்கி போடு. ஏன்? ஒரு ஒழுங்கான கண்ணோட பரலோகம் போறது பெட்டர், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. அதே விதமாகத்தான் ஒரு கையை பற்றியும் உதாரணத்துக்கு சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக தொடரும் பரிசுத்தம் என்று சொல்லுகிற பொழுது அந்த பரிசுத்தம் தொடர்வதற்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்யணும். அதுல ஒண்ணு என்னது? சரீரத்தின் இச்சைகளை அடக்கி ஆண்டு ஆவிக்குரிய விதமாக சரீரம் நடக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுகிற ஒரு பெரிய பொறுப்பு கடமை இருக்குது. இப்ப இந்த கடமையில 10 கட்டளை வருகிறது. ஏன், அது ஒழுக்க சம்பந்தமான கட்டளைகள். ஆகவே அந்த கட்டளைகள் என்ன என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா செய்யாமல் இருப்பதற்கு நம்மால் முடியும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, அது வந்து நியாயப்பிரமாணத்தை செய்கிற மாதிரி இல்லை இருக்குது, கிரியையின் மூலமாக பாங்க. அப்படி இல்லை, யாக்கோபு என்ன சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குமே. அப்போ யாக்கோபு யாருடைய விசுவாசத்தை பேசுகிறார், விசுவாசியினுடைய விசுவாசத்தை. நீ உண்மையாகவே விசுவாசத்தை அடைந்திருந்தால், நீ உண்மையாகவே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால், அந்த விசுவாசத்தையும் இணைப்பையும் அடையாளப்படுத்தும் விதமாக உன்னுடைய செய்கைகள் இருக்க வேண்டும். உன்னுடைய செய்கைகள் நீ கிறிஸ்தவனாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாக காட்டாவிட்டால் நீ விசுவாசியா என்பதே கேள்வியாகி விடுகிறது. புரியுதுங்களா? நமக்கு பொறுப்பு இருக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை. இப்போ இந்த இடத்துல சொல்ல வேண்டிய இன்னும் ஒன்று, இப்போ அடுத்த வரப்போகிற மேகசீனில் ஒரு கட்டுரை ஆக்கத்தை எழுதி இருக்கிறேன். அதுக்கு தலைப்பு வந்து கிறிஸ்தவ உலக கண்ணோட்டம். உண்மையிலேயே அதை இன்னும் கூட விரிவாக எழுதியிருக்கலாம், நீ எழுதுறதா ஒரு எண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இந்த கீழைத்தைய நாடுகளில் கிறிஸ்தவ உலக கண்ணோட்டம் இல்லை. இப்போ என்ன இந்த கிறிஸ்தவ உலக கண்ணோட்டம்னு கேட்பீங்க. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்தவ பார்வையுள்ளவர்களாக எப்படி வாழ்வதுன்னு தெரியல. இல்லை உதாரணத்துக்கு ஷாக்கிங் ஏன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், திடீர்னு இவ்வளோ நாளும் ஆண் பெண்ணுன்னு இருந்துச்சு, இப்போ நம்ம அதை மாற்றிட்டாங்க. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணுறது. இப்போ அதை சட்டபூர்வமாலாம் மாற்றினோடனே கிறிஸ்தவங்களுக்கு தேய்ச்சி போயிடுறாங்க. இப்போ என்னடா செய்கிற, இப்போ இது சட்டமாலாம் கொண்டாந்துட்டாங்களே, அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி கொஞ்சம் அதோட பொறுத்து போயிடுவோம். அப்போ இது கிறிஸ்தவ உலக கண்ணோட்டமா? அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத பார்வை அழியாத விதத்தில் இருக்கணும். உலகம் பத்தும் செய்யும், ஆனா ஒரு கிறிஸ்தவன் வேத பார்வையை தான் பார்ப்பான். இப்ப இந்தியாவில் வந்து சட்டமாக்கிட்டாங்க, மூணாம் பால் அங்கீகரிச்சிட்டாங்க. அப்படின்னா நமக்கு எவ்வளவு நாளா என்ன தெரிஞ்சிருக்குது, ஆண் பால் பெண் பால், கிராமர்ல அப்படித்தானே படிச்சிருக்கிறோம். அப்புறம் இருக்குது மாட்டு பால், குதிரை பால்லாம் இருக்கு, அது அது குடிக்கிறது. இருந்தாலும் மனிதனை பொறுத்த அளவில் ஆண் பால் பெண் பால். இப்போ இது என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா, நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லை. வேதம் சொல்லுது படைத்தவர், அவர் படைத்த பொழுது எப்படி படைத்தார், ஆதாமை படைத்தார். ஆதாமை படைத்த பிறகு அவன் தனியாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவரே தன்னுடைய தெய்வீக ஆலோசனையின்படியாக அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று அவன் எல்லா மிருகம் எல்லாம் பறவையெல்லாம் பார்த்தா அவனுக்கு துணையாக அவனுக்கு ஒன்றுமே படலை. ஆகவே அவனுக்கு சரியான துணை ஒரு பெண் என்று தீர்மானித்து அவர் பெண்ணை உருவாக்கினார். அப்போ ஆண் பெண் என்ற சிந்தனை யாருடைய எண்ணத்திலே முதல்ல உதித்தது, டாவின் இதுலையா? இல்லை, ஆண்டவருடைய சிந்தனையிலே உதித்து ஆணையும் பெண்ணையும் உருவாக்கியது யார், ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப அந்த ஆண்டவருக்கு எப்படி மூணாம் பால் தெரியாம போச்சு, கேட்கணுமா இல்லையா? விசுவாசி கேட்பானா இல்லையா? எப்படி கேட்பான், வேத வெறியனா இருந்தா தான் கேட்பான். ஆண்டவர் தான் எல்லாம், அவருடைய சிந்தனை என் சிந்தனை, அவருடைய பார்வை என்னுடைய பார்வை. நான் அவரோடு கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எப்படி பார்க்கிறாரோ அதே விதமாக மட்டுமே எல்லாவற்றையும் பார்ப்பேன், மற்றது எல்லாம் தவறுங்கிறத தான் என்ன பேர் தெரியுமா, கிறிஸ்தவ உலக பார்வை. அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ உலக பார்வை. இப்ப என்ன செஞ்சிடறாங்க, இப்ப மூணாம் பாலுக்குன்னு சேர்ச்சி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியாவில் இருக்குது. இப்ப என்ன கேள்வி தெரியுமா, இவங்கெல்லாம் இவங்களை விட விசுவாச துரோகம் உள்ளவங்க வேற யாரும் இல்லை. ஆமா, ஏன்னா நீ இயேசு பேரை வச்சுக்கிட்டு அவருடைய வேதத்துக்கு விரோதமாக நடக்கிற, ஏன்னா அவருடைய மனசுலேயே என்றைக்குமே தோன்றாதது ஆண் பெண்ணை தவிர வேறு எதுவுமே. அப்போ உலகம் வேற விதமாக போகும் என்பதற்காக ஆண்டவர் போவாரா? சரி, இவங்களுக்கு பார்த்தா புத்தி கொஞ்சம் கூடிருச்சு என்ன விட, சரி நானும் இது ஒத்துக்குவோன்னு போவாரா? இல்லை, வேதம் என்னைக்கும் அதே விதமாக தான் இருக்கும், அதே விதமாக தான் பேசும். அப்போ உலகம் என்னத்தான் மாறினாலும் நாம் மாற முடியாது, மாறக்கூடாது, அது விசுவாச துரோகம். புரியுதா? இன்னொரு உதாரணம் சொன்னேன், கிறிஸ்தவ உலக பார்வையை பற்றி சொல்லுகிற பொழுது, இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் பார்த்தா இப்போ நாடுகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது, என்னது அல்நீனியோ லானியோலாம் வந்து கடலெல்லாம் கொஞ்சம் சூடாகி போய் பனியெல்லாம் குறைஞ்சிட்டு போயிருக்கு, அதனால என்வாயன்மெண்டெல்லாம் க்ரீன் கேஸ் எல்லாம் கூடி போய் என்வாயன்மெண்டெல்லாம் பாதிக்குது. ஆகவே என்ன செய்யணும், நம்ம கோல் வந்து அது பயன்படுத்தக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ட்டு ரொம்ப மும்முரமாக போகிறாங்க, அது ரொம்ப தீவிரமாகவே போகிறாங்க. சில பேர் அந்த கிரீன்ஸ்னு சொல்கிறது ஒரு பாட்டி இருக்குது, என்னென்னா அவங்க இயற்கை தான் அவங்களுக்கு தெய்வம். அப்போ என்ன செஞ்சிடணும், அப்படியே போய் ஒரு அளவுக்கு உண்மை, அதாவது சுற்றுப்புறம் நம்ம ஒழுங்காக வச்சுருக்கோம், நம்ம வச்சிருக்கிறது இல்லை. ஆனால் என்ன மறந்துடுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரிகிறது இல்லை, அவிசுவாசிக்கு தெரியாது. நீ இந்த உலகத்தை பூரணப்படுத்த முடியாது, ஏன்னா இந்த உலகம் அழிப்பதற்காகவே இப்போ இருக்குது. பாவம் உன்னை மட்டும் பாதிக்கவில்லை, எல்லாவற்றையும் பாதித்து இந்த முழு உலகத்தையும் பாதித்து அது விடுதலைக்காக கதறிக்கொண்டிருக்கிறதுன்னு ரோமர்ல வாசிக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவன் அதெல்லாம் யோசிக்கணும், அப்ப எப்படி கிரீன் பார்ட்டியில போய் சேரலாம்? அப்ப நீ நேச்சுரலாம் கும்பிட ஆரம்பிச்சிருவ கடவுளா? இயற்கையை வந்து படைத்தது ஆண்டவர், அந்த இயற்கை இன்று ஆரம்பத்தில் இருந்த நிலைமையில இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பாவம். ஏன் சுனாமி வந்துச்சு? நாம பண்ண தவறா இல்ல? ஆண்டவர் அதன் மூலமாக எல்லாம் பேசுகிறார். விடுதலைக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் கூட. அவர் கிறிஸ்தவனுக்கு ஒரு வேத பார்வை எல்லா விஷயத்திலையும் இருக்கணும், எல்லா விஷயத்திலையும் இருக்கணும். தமிழே சிங்களமேனு பிரிச்சு பார்க்க கூடாது. பார்க்கலாமா கிறிஸ்தவன்? எப்படி பார்க்க முடியும்? பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? ஆண்டவருக்கு ஆணும் பெண்ணும் தான் தெரியுமே தவிர வேற இனப்பாகுபாடுகள் தெரியுமோ? தெரியா பார்த்தீங்கன்னா, இதுதான் கிறிஸ்தவ உலக பார்வை. ஜாதி பார்க்கலாமா? மட்டக்களப்பான், திருகோணமலை, கொழும்புல இருக்கிறவன் தப்பு பார்க்கலாமா? எவ்வளோ கிறிஸ்தவ எங்கிட்ட இருக்கா இல்லையா? ஆழ்ப்பாணத்தான் தான் உயர்ந்தவன் பார்க்குறானா இல்லையா? ஒரு கிறிஸ்தவன் பார்க்கலாமா? ஒன்றுமே முளைக்காத ஒரு இடம், அதை வச்சு என்ன பண்ணுறது? பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அவன் கிறிஸ்தவனாகவே இல்லை. இந்த மாதிரி இனப்பிரிவு ஜாதி பிரிவுனா எவன் உறுதியத்தில் இருக்கோ அந்த பாவம்னா அழிக்கப்படாமல் இருக்கு. ஏன்னா உன் இருதயத்தையும் உன்னுடைய எண்ணங்களையும் நீ மாற்றிக்கொள்ளவில்லை. ஆணாக பெண்ணாக மட்டும் பார், வேறு எதுவுமே பார்க்காத. அப்படி இல்லாவிட்டா நீங்க இதுக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன தொடர்பு? ரொம்ப இருக்கு. தொடருகின்ற பரிசுத்தம் இதுதான். உண்மையிலேயே பரலோகம் போய் சேரணும்னா இது எல்லா காரியங்களிலும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லாம் வேத பார்வையினாலே நீ வளர வேண்டும், வேதமாகவே நீ மாறிவிடணும், உன்னுடைய எண்ணம் செயல்கள் எல்லா விதத்திலும் பார்த்தீங்களா. அதுதான் பரிசுத்தம். பாரிசுத்தம்னா சும்மா ஒரு 15 நேரம் ஜெபம் அடிக்கிறது இல்லை. உண்மையிலேயே இயேசு ஓடி போயிடுவார் உன்னை விட்டுட்டு, ரொம்ப கடுமையானவன். அவர் கேட்கல அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும்படியா. பரிசுத்தமாக நீ இருந்து பண்ற ஜெபத்துக்கு தான் பிரயோசனமே இருக்கே தவிர பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. உன்னுடைய பாவங்களை அடக்கி ஆகணும், உடைய இருதயத்தின் தவறான எண்ணங்களை எல்லாம் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலையும். கிறிஸ்தவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு புரியாத ஒரு புதிர் இப்ப பேசலாம். ஒரு கிறிஸ்தவன் புலி ஆதரவாளனா இருக்க முடியுமா? காட்டில் இருக்கிற புலிக்கு ஆதரவா இருக்கலாம், எல்லா மிருகங்களையும் நேசிக்க பழக இருக்க முடியுமா? இல்லை. ஒரு கிறிஸ்தவன் எப்படி தீவிரவாதியா முடியும்? இயேசுவுக்காக நீ தீவிரத்தில் இருக்கணும், வேற இது வரக்கூடாது. ஆகவே அரசியல்லையும் அவனுடைய பார்வை சரியானதா இருக்கு, நீதியானதா இருக்கு. பத்து கட்டளைகள் அங்கேயும் வந்து விடுகிறது. ஆகவே அவனுடைய வாழ்க்கைக்கு இலக்கண புத்தகம் மாதிரி பத்து கட்டளைகளும் வேதம். எல்லா விதத்திலும் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய பார்வைகளையும் நீ மாற்றி 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 நீ ஆண்டவருடைய அந்த இயேசுவினுடைய சாயலுக்கு ஏற்ற விதத்தில் உன்னை மாற்றிக்கொள். இயேசு என்ன சொன்னாரு? எல்லாம் வந்து அவர் கட்சி மாற சொன்னாங்களா இல்லையா? ரோமர்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டி நீ எங்களை வழி நடத்து, முடியவே முடியாண்டாரே, அதுக்காக நான் வரல. ஒரு காசு கொண்டாந்து கொடுத்து சொன்னாங்க, இது நம்ம என்ன செய்யணும் அவரை மடக்கிறதுக்காக. என்ன சொன்னாரு? ஏரோதுக்கு அவனுக்கு சீசருக்கு உள்ளதை சீசருக்கு கொடு, எனக்குள்ளதை எனக்கு கொடு. அவை டாக்ஸ் கட்டணுமா? நீ கட்டணும். அரசாங்கத்தை மதிச்சு நட, டாக்ஸ் கட்டு. கிறிஸ்தவனுக்கு இதில் கிறிஸ்தவ பார்வை. நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கணுமா? கொடுக்க கூடாதா? ஆண்டவர் நேரத்தை மீதப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? அவன் நேரம் தவறாதவனா இருக்கும். ஏன்? இது ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் பரிசுத்த தொடர்கின்ற பரிசுத்தத்தில் சம்பந்தப்படாததுன்னு ஒண்ணுமே இல்லை. சில பேர் பிரிச்சிருவாங்க, சேக்ரட் செக்யூலர், அதாவது இதெல்லாம் விசுவாசத்தோட தொடர்பு உள்ளது, அதெல்லாம் விசுவாசத்தோட தொடர்பு இல்லாது. ஆண்டவர் அப்படி பிரிச்சே பார்க்கல. ஏன்னா அந்த பக்தி விருத்திக்குள்ளே அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த பாவமுள்ள உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்க விசுவாசிகள் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூட இந்த கிறிஸ்தவ உலக பார்வை இல்லாதவர்களா இருந்துடக்கூடாது. சில பாஸ்டர்ஸ் ரொம்ப ஆச்சரியம், அவங்க புலி ஆதரவாளர்களாகவும் இல்லாட்டி இந்த கட்சி அந்த கட்சி. ஒரு ஒரு கிறிஸ்தவன் வந்து மனித உரிமைகளுக்காக போராடுறவனா இருக்க கூடாது. எல்லா மனுஷனையும் நம்ம நேசம் வைக்கணும். அது ஏன், என்ன அர்த்தம்? அதுக்கு காரணம் என்னது? உன் கிறிஸ்தவ பார்வை அந்த விஷயத்துல உன்ன வரலன்னு தான் அர்த்தம். ஒரு கிறிஸ்தவன் ரெவல்யூஷன்ல ஈடுபடலாமா? முடியாது. பவுலும் அதுக்கு சம்பந்தப்படலை, இயேசுவும் சம்பந்தப்படலை. ஆண்டவர் அருமையாக ஜெயில் கதவுகளை எல்லாம் அற்புதமாக திறந்து வைத்து பெரிய அதிசயத்தை பிலிப்புல உண்டாக்கலையா? அப்ப அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாம் ஓடியா போயிருந்துருக்கணுமா இல்லையா? அரசாங்கத்துக்கு ஒண்ணுமே செய்யலையா, அங்கேயே தான் இருந்தாங்க, ஒருத்தனும் போகல. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய பார்வை எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து, நீங்க என்ன கேட்கணும் இந்த நேரத்தில்? இந்த விஷயத்துல கிறிஸ்து எதை செய்வார்? அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நான் எந்த விதமாக சிந்திக்க வேண்டும், எந்த விதமாக செயல்படுத்த? ஏன்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறதுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. உன்னுடைய தொடர்கின்ற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், எந்த இடத்துல இருந்தாலும். பாத்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப அது இல்லை. இன்னொரு மோசமான இது என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் நம்ம கல்ச்சரையும் பிரிச்சு வச்சிருக்கிறோம். ரொம்ப இது கல்ச்சர். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? உலகத்துல இருக்கிற கல்ச்சர் எல்லாத்துலயுமே பாவம் நிறைந்தது. ஆகவே கல்ச்சரை நம்ம நியாயப்படுத்த கூடாது. வேதம் தான் பெருசு, வேத ஒழுக்கம் இருக்கணுமே தவிர தமிழ் கலாச்சாரம் இருக்கக்கூடாது. தமிழ் கலாச்சாரத்தை விட வேத ஒழுக்கம் பெருசு. இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சில தீமை இல்லாததுகள் இருக்கும், அதை கூட எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வேத ஒழுக்கத்தை பயன்படுத்தி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே வேதம் எல்லாத்ததையும் விட உயர்வானது. அதை வைத்து ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம இதுதான் சரியானது, இது தவறானது என்பதை செய்யணும். இதுக்கும் தொடர்கின்ற பரிசுத்தத்துக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் நீ தேவனுக்குரியவனாக உன்னுடைய பாவத்தை அடக்கி 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 ஆண்டு நீ தேவனுடைய பார்வை உள்ளவனாக அவரை மகிமைப்படுத்தும். புரியுதுங்களா? இன்னும் சப்ஜெக்ட் இன்னும் முடியல. We'll take a break. And questions எதுவும் இருந்தா பதில் சொல்லிட்டு பிறகு லஞ்ச் இஸ் அட் 1:30, இஸ் இட்? ஜெபம் பண்ணுவோம்.